ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசியில் பஞ்சகோச விவேகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கடந்த வகுப்புகள் மூலமாக 19 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 20 ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஜிக்வா மே அஸ்தி நா வேதி யுக்திர் லஜ்ஜாயை கேவலம் யதா நா புத்தியதே மயா போதோ போத்தவ்ய இது தாத்ருசிங்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து நாக்கு இருக்கிறது, ஆனால் அதை நான் அறியவில்லை என்று சொல்வது எவ்வாறு வெட்டப்பட வேண்டிய விஷயம் போல இருக்கிறதோ, அதுபோல எனக்கு ஆத்மா தெரியவில்லை, அதை அறிய வேண்டும் என்று சொல்வதும் அதே மாதிரியான வெட்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகம் வந்து 20. அப்போ என்ன இங்கே வித்யார் என்ன சொல்கிறாரு, ஆத்மா வந்து எனக்கு அனுபவம் ஆக மாட்டேங்குது, ஆத்மாவே என்னால் அறிய முடியலன்னு சொன்னால், இப்போ நாக்கு இருக்குதுங்கிறத ஒருத்தனுக்கு எனக்கு தெரியலன்னு சொல்கிற மாதிரி ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறார். அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெரும்பாலும் நாம் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கிறோம். அதாவது ஆத்மா தெரியவில்லை என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுக்கு வந்து இந்த நாக்கை உதாரணமாக வச்சு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ நாக்கு வந்து நம்ம எல்லோருக்கும் இருக்குது, நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு நாக்கு இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால், அது எப்படி ஒரு அறிவில்லாத கூற்றோ, அதுபோல ஆத்மா எப்போதும் இருக்கிறது, அது எங்கும் இருக்கிறது, எல்லையில்லாமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட அதுதான் நான் இருக்கிறேன் என்று சதா நம்முள் இருந்து அதை அனுபவமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆத்மா தெரியவில்லை என்று சொல்கிறோம். இதுதான் அஞ்ஞானம், இதைத்தான் சொல்றாரு. ஏன்னா அந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துக்கு போனாதான் அதை பார்க்க முடியும், 7 கடல் 7 மலை தாண்டி போனீங்கன்னா அந்த குகைக்குள்ளே வச்சிருக்காங்க ஆத்மாவை, நீங்கள் அங்கே போனால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம சொல்லலாம், ஆமாங்க, என்னால் 7 கடல்லாம் கடந்து போக முடியாது, 7 மலையெல்லாம் தாண்ட முடியாது, அதனால் அந்த இடத்துல போய் ஆத்மா பார்க்கறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம அதை விட்டுடலாம். ஆனால் இங்கே வேதசாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆத்மா எங்கும் வியாபித்திருக்கிறது, எல்லை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட ஆத்மா எது அப்படின்னு சொல்லும்போது உபநிஷத்து என்ன சொல்லுது, தத்துவமசி, அதுவே நீ அப்படின்னு சொல்லிடுது. அப்போ உபனிஷத் சொல்கிற இந்த மகா வாக்கியம் நமக்கு உள்ளே போய் வேலை செய்யலை தானே. ஏன்னா அது சொல்கிற வார்த்தை வேலை செஞ்சால் ஆத்மாவை தேடுவோமா, அதுவே நீன்னு சொல்லிடுச்சது. அப்போ நான் தான் அதுன்னு புரிஞ்சிக்க வேண்டியது தானே. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து புறவிருத்திகளில் நாட்டம் இருக்கிற மாதிரி அகவிருத்தியில் ஆர்வம் இல்லை. நமக்குள்ளே இருக்கிற அந்த உண்மைத்தன்மையை விசாரித்து பார்க்குற விவேகம் பத்தலை அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறாரு. ஏன்னா பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆத்மா அப்படின்னா ஏதோ நம்ம அடையப்பட வேண்டிய ஒரு பொருள், அது நமக்கு ஒரு அனுபவத்துக்கு வர வேண்டிய ஒரு விஷயம், ரெண்டாவது அது ஒரு புது பொருள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாமெல்லாம் பழசு, அது ஒரு புதுசு, அதை போய் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை அடைய போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஆத்மா என்பது எப்போதும் இருக்கின்ற உன்னுடைய சுயம் பிரகாச அறிவுப்பா. எப்படி சொல்லித்தராங்க பாருங்க, உன்னுடைய சுயம்பிரகாச அறிவு, தத்துவமசி, அதுவே நீ. அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டாமா, போதா போத்தவ்ய, அதாவது இங்க தவறான எண்ணம், அதாவது போதம் வந்து என்னன்னா மனதில தவறான ஒரு எண்ணம் மனிதனிடத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அது தனக்கு வேறாக இருக்கிறது என்று கடவுளை காட்டி கொடுப்பது போல. இப்ப வந்து இங்க கடவுள் இருக்கார், அங்க இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கார், கைலாசில் இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும், ஐயோ வைகுண்டம் போய் பார்க்கணும், இங்கிருந்து நம்ம பார்க்கறது கஷ்டம், அப்போ வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு என்னங்க வழி, நீங்கள் தினசரி அவரை பூஜை பண்ணி ஜபம் பண்ணி தியானம் பண்ணி அப்படியே அவரையே நினச்சிக்கிட்டு இருங்க, ஒரு நாள் நீங்கள் மண்டையை போட்ட பிறகு 2 தேவதூதர்கள் வருவாங்க, நீங்கள் செஞ்ச புண்ணிய கர்மாவின் பலனாக உங்களை வந்து வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா 2 யமதூதர்கள் வருவாங்க, வந்து நீங்கள் செஞ்ச பாவ பலன் காரணமாக உங்களை யமலோகத்துக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இது மாதிரி நம்ம எங்கேயோ இருக்கார் கடவுள், அவர் எங்கேயோ போய் பார்க்கணும், அதுக்கு நம்ம இங்கே ஏதோ செய்யணும், அது இப்படி செஞ்சா இப்படி போயிடுவோம், அப்படி செஞ்சா அப்படி போயிடுவோம் அப்படிங்கிற இந்த ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான தவறான எண்ணங்கள் தான் இங்க நமக்கு ஆத்மா தெரியாம போனதுக்கே முக்கிய காரணம். ஏன்னா இப்படி தவறு தவறான விஷயங்களை நம்ம இடத்துல ஏற்றி வைத்து விட்டார்கள், அதுதான் இங்க பிரச்சனை அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இங்க ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற இந்த எண்ணம் ஆத்மாவை தனக்கு வேறான ஒரு பொருளாக மாற்றுகிறது. அப்படிதான் நமக்கு வேறாக பார்க்கிறோம் கடவுளை. கடவுள் என்பவர் நமக்கு வேறாக இருப்பதாகவும் அவரை நான் அடைய வேண்டும் என்பதாகவும் பார்க்கிறோம். ஆத்மா அப்படின்னா இங்க பிரம்மம் கடவுள் அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்காவே ஆத்மானா அஜ்ஞானிகள் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, சினிமாவில் வர்ற மாதிரி வெள்ளையா வரும், பேய் மாதிரி வரும், அதான் ஆத்மா அப்படின்னு அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இங்க நம்முடைய வேதாந்த பாடத்துல நம்ம ஆத்மா அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், அது ஒரு உணர்வு, பேருணர்வு. பிரஜானம் பிரம்மா, அது ஒரு பிரஜை, தூய அறிவு ஆத்மா அப்படின்னு நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரஜை இல்லாத மனிதன் யாராவது இருக்க முடியுமா? அவனுக்கு உணர்ச்சியே இல்லைங்க, அவனுக்கு உணர்வே இல்லைங்க, அவனுக்கு பிரஜையே இல்லைங்கன்னு யாராவது நம்ம சொல்லுவோமா? அப்படி ஒருத்தனுக்கு பிரஜை இல்லைன்னு சொன்னா அவன் ஜடமா தான் இருக்க முடியும், அவன் இறந்துதான் போயிருப்பான். அவன் இறந்து போனவனை பார்த்துதான் வேணா பிரஜை இல்லைங்க அவனுக்குன்னு சொல்லலாம். மற்றபடி உயிரோடு இருக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே பிரஜை இருக்கும். தொட்டா எழுந்துக்குவான், பேசினா என்னன்னு கேட்பான். அப்ப அவன் எல்லாமே சுய உணர்வோடு இருந்துதானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கிறான், உலகத்தோடு உறவாடிக்கிட்டு இருக்கிறான். உணர்வு தானே இங்க ஆத்மா, அதுதானே அறிவு. அப்ப அதையே நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கறத இங்க கேள்வி கேட்கிறார். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கிறார். அப்ப அதை அறிய வேண்டும் என்ற இந்த எண்ணம் ஆத்மாவை தனக்கு வேறான ஒரு பொருளாக மாற்றிக்கொள்வதனால் வருகின்ற பிரச்சனை. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, நீ அதை அறிய வேண்டியவனே கிடையாது. நீ எதுக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? நீ தானே பாது. நீ தேடும் பொருள் எதுவோ அதுவே நீ. அப்படி இருக்கும்போது நீ உன்னையே வெளியே தேடிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைப்ப? உன்னை நீ உணர்ந்தா போதும், நீ இருப்பது உனக்கு தெரியும். அதனாலதான் அந்த காலத்துல நம்ம ஒரு பழமொழி சொல்லும் போது எப்படி பேசுவோம், இப்ப நம்ம ஒரு பொருளை வந்து இப்ப என்னுடைய வீட்டுல தொலைச்சிட்டு உங்க வீட்டுல வந்து தேடிக்கிட்டு இருந்தா கிடைக்குமா? நான் ஒரு பொருளை வந்து கைமறந்த மாதிரி எங்க வீட்டுல தொலைச்சிட்டேன், எங்க வச்சேன்னு தெரியலன்னு என்னுடைய வீட்டுல தேடாம உங்க வீட்டுல வந்து நான் எங்க அந்த பொருளை காணணும், எங்க கண்டுபிடிக்கிறேங்கன்னு சொல்லி நான் தேடிக்கிட்டு இருந்தா இன்றைக்குமே அந்த பொருளை நான் எடுக்க முடியாது. அது மாதிரி இங்க அந்த ஆத்மாவாகவே நான் இருந்து கொண்டு எனக்கு வேறாக ஆத்மா இருக்கிறதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா என்றைக்கு நான் அந்த ஆத்மாவை எடுக்க முடியும், பார்க்க முடியும்? நடக்காதுங்கிறாரு. அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்கு அப்ராப்தசிய பிராப்தி இல்லை, அதாவது ஒரு புதியதாக எதையும் பெற வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு. இந்த இடத்துல புதியதாக நீ எதையும் பெற வேண்டியது இல்லை. பிராப்தசிய பிராப்தி, ஏற்கனவே இருப்பதை அறிவதுதான் நீ செய்ய வேண்டியது. ஏனென்றால் ஏற்கனவே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிறத நிரூபணம் செய்றாரு. அப்ப அதுதான் வந்து உபநிஷத்தெல்லாம் சொல்லும் போது என்ன வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது, வேதத்தினுடைய மகா வாக்கியங்களை சொல்லுது இல்லையா, தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு வேதம் சொல்லும். அப்புறம் இன்னொரு உபநிஷத்து என்ன சொல்லும், அகம் பிரம்மாஸ்மி, அதை உணர்ந்து கொண்ட பிறகு நானே பிரம்மம் என்று சொல்லும். அப்ப இந்த புரிதல், இந்த உபநிஷத்தினுடைய ஒப்பீடு செய்து பார்த்தா, இங்க ஆத்மா அறியப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது எப்போதும் அனுபவத்தில் உள்ளது என்பதை உணர்ந்தால் போதும். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகனினுடைய தேடலை முற்றிலும் நிறுத்துகிறது. ஏனெனில் நீ தேடுவது உன்னையே என்று சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க அவன் தேடிக்கிட்டு ஏழு கடல் ஏழு மலைகளை தாண்டி அலையணுமானா? வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் கடவுளை பார்க்க போறேன்ட்டு எங்கேயோ கடல் கடந்து போறது, அந்த சாமியார்கிட்ட போறது, இந்த சாமியார்கிட்ட போறது, இங்க போய் கொஞ்ச நாள் பழகிறது, அங்க போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரேங்கிறது, அல்லது இந்த கோயில்ல போய் நான் பார்த்துட்டு வரேன் கடவுள் இருக்காரன்ட்டு, அப்புறம் இந்த கோயில பார்த்து இங்க ஒன்றும் சரி வரல நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேங்கிறது, இப்படிதான் மனிதர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு என்ன, ஏதோ நமக்கு வெளியிருக்கு, அதை நம்ம அடையணும், அதன் மூலமா ஏதாவது ஆதாயம் இருக்கா? கடவுள்னாலும் இப்ப நிறைய பேர் ஆதாயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். உண்மையை கடவுளை பாக்குறதுக்கு அங்க யாரும் போல, கடவுளை வந்து பார்த்துட்டா என்னுடைய ஆசையெல்லாம் நிவர்த்தி ஆயிடும்னு யாராவது நினைக்கிறாங்களா? இல்லை இல்லையா. அந்த கடவுளை பார்த்து எல்லாம் கேட்கணும், அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைச்ச பிறகு திருப்பியும் போய் கேட்கணும். இப்படிதான் இன்றைக்கு பக்தி, எதையாவது எதிர்பார்த்து கடவுள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிற பக்தி. ஆனா அனன்ய பக்தி வரமாட்டேங்குது பாத்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு வந்து மக்களிடத்துல அந்த குரு சிஷ்ய உறவு இல்லை. அவரவர்களே குருவாயிட்டதுனால அவங்களுக்கு தோன்றதை அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சரியான குருவை அணுகும் போதுதான் நமக்கு சாஸ்திர ஞானம் கொடுத்து நமக்கு உண்மையானதை காட்டி கொடுப்பாரு. அது இன்ற காலகட்டத்தில் எப்படி கல்வி முறை மாறிவிட்டதுனால நமக்கு என்ன, மெக்கால எஜுகேஷன் சிஸ்டத்தில் வர்ற ஆசிரியர்கள் தான் வராங்க. அந்த ஆசிரியர்களும் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கறது பூரா, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி ஊரை ஏமாத்துறது, இப்படி தான் இன்றைக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்புறம் ஆசிரியர்களும் யாரும் ஒழுங்கு இல்லை. இன்னைக்கெல்லாம் ஆசிரியர்களே வந்து தகுதி இல்லாதவர்களும் ஆசிரியர்கள் ஆயிட்டாங்க. எப்படி தகுதி இல்லாதவர்கள் ஆசிரியர் ஆயிட்டாங்கன்னா, அந்த கல்வி முறையே ஒழுங்காக படிக்கல, காசு கொடுத்து ஆசிரியர் ஆகிடுறது. ஏன்னா பதவி சுகம், அது பணத்து ஆசையினால ஆசிரியர் ஆகிக்கிறது. அதுக்கு லஞ்சம் ஊழல் கொடுத்து வந்துட்டு அப்புறம் அந்த ஒரு ஆசிரியர் பணிக்கே வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் லஞ்சம் கொடுத்து வரான் அப்படின்னா அவன் என்ன பையனுக்கு நல்லது சொல்லி கொடுக்க போறான்? அவன் வந்ததே தப்பான வழியில வந்துட்டு மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க, முடியாது. ஏன்னா தானே சரியில்லை, தன்னை சார்ந்த மாணவர்களை எப்படி சரியானவர்களாக மாற்ற முடியும்? அப்போ அவங்களுக்கும் அந்த கெட்ட புத்தி கெட்ட எண்ணங்களை தான் வளர்த்தி கொடுப்பான் அந்த வாதியார். அப்போ அப்படிதான் மாணவர்கள் எல்லாம் வளர்ந்து வளர்ந்து வெளியே வந்து உலகத்தில் இவ்வளவு அக்கிரமங்களும் அழிச்சாட்டிகளும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம அனுபவம் உண்மை தானே, இது யாரும் மறுக்க முடியாது. அப்போ என்ன காரணம், முன்னேறு போவது போல பின்னேறு போகும். விவசாயத்தில் எப்படி ஒரு ஏறு முன்னாடி போகுது, அது வழியே பின்னாடி இருக்கிறது ஈஸியாக போயிடும். அது மாதிரி முன்னாடி ஒருத்தன் தவறான பாதையை சுட்டி காட்டினான்னா பின்னாடி இருக்கிறவன் பூரா அதே வழியில் போவான். அது நம்ம தடுக்கவும் முடியாது. ஏன்னா அது ஈஸியாக போட்ட பார்த்து இல்லையா. புதுசாக ஒரு ட்ராக் போடணும்னா கஷ்டம், ஏற்கனவே போட்டு வச்சிருக்கான். ஷார்ட்கட்டில் இப்படி போனால் பாரு, இதை பிடிச்சிக்கலாம், அப்படி போனால் அதை அடையலாம், இங்கே வந்தால் இவனை ஏமாத்தலாம், அங்கே வந்தால் அப்படி இது பண்ணலான்ட்டு சொல்லியிருக்கிற வழிகளெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால அது ஈஸியாக போயிடுது. அப்போ இந்த மாதிரி உலகத்தில் வெளி தேடுதல் உள்ள மனிதர்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி வெளியே நீ எதையும் தேடி அடையக்கூடிய விஷயம் இங்கே கிடையாது. ஏன்னா உன்னையே நீ வெளியே தேடி அடையவும் முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து நம்ம வெளியே தேடுறதை நிராகரிக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்புறம் நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே அப்படின்னு சுட்டி காட்டுவதையும் பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்லோகப்படி தியானம் என்று எடுத்துக்கிட்டால் என்ன செய்யலாம், நான் இருக்கிறேன் என்று தன்னுணர்வை சதா கவனிப்பது தான் தியானம். ஏன்னா இப்போ தேடும் பொருள் வெளியே இருந்தால் தானே நான் அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சிந்தனை பண்ணுறதுக்கு. நான் இருக்கிறேனுங்கிற என்னுடைய உணர்வு மையத்தை நான் எப்போவும் சதா கவனிச்சுக்கிட்டு இருந்தால் போதும், அது எப்போதும் உள்ளது, அதை அறிவதற்கு வேறு ஒரு பொருள் தேவையில்லை. ஏனென்றால் நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள். அப்போ ஆத்மா வந்து தெரியவில்லை என்று சொல்வது நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை. அப்போ நாமே அது என்று நம்மை நாம் அறியாத தவறு தான் நமக்கு அது அனுபவமாகவில்லை என்றும் இங்க புரிய வைக்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்தது 21வது ஸ்லோகம். யஸ்மின் யஸ்மின் நஸ்தி லோகே போதஸ்ததுபேக்ஷனே யத் போதமாத்திரம் தத் பிரம்மத்யேவம் தீர் பிரம்ம நிச்சயா. இந்த இடம் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகில் எது எங்கு தெரிகிறதோ அவைகள் அனைத்தையும் புறக்கணித்து விட்டு மீதம் இருக்கின்றது எதுவோ அதுவே சுத்த அறிவு, அதுவே பிரம்மம் என்று உறுதியாக அறிவதுதான் பிரம்ம நிச்சயம், பிரம்ம ஞானம் என்று இங்கு புரிய வைக்கிறார். அதான் கடைசியா சொல்றார், தீர பிரம்ம நிச்சயகா அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ல வர்ற ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, இப்ப இந்த உலகத்துல வந்து நமக்கு வேறாக நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் சரி, அந்த பொருள் நமக்கு வேறாக இல்லை என்று நம்ம உணரணும் முதல்ல. ஏன்னா அது நாம் இருப்பதனால்தான் இருக்கிறதுங்கிற அடிப்படை அந்த ஃபண்டமெண்டலே தெரியாம, அது எனக்கு வேறாக இருக்கிறது என்ற அந்த இருமை எண்ணம் தான் நம்மளை வந்து அந்த இறை அனுபூதிக்குள்ளே கொண்டு போக மாட்டேங்குது. இங்கே ப்ராப்ளமே அதுதான், அந்த டுவாலிட்டி, அதாவது நமக்குள்ளே வந்து வேற்றுமை மனப்பான்மை, அது வேறு நான் வேறு அப்படிங்கிற அந்த இருமை எண்ணம். அந்த இருமை எண்ணம் என்ன பண்ணுது, வெளி விஷயத்தில் வேற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகிடும், அது எல்லாம் வேற வேற வேறன்னு மனசு, இது வேறு அது வேறுன்னு பிரித்து பிரித்து பார்த்து அதில் ஒரு உண்மை தெரியாமல் போயிடுது. அப்போ அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, சரி நீ வேற வேறங்கிறத விட வேண்டாம், ஒட்டுக்காவே அதை புறக்கணிச்சிடு, அப்படி ஒன்று இல்லைன்னே முடிவு பண்ணிடு. அப்போ என்ன ஆகும், மீதம் இருப்பது என்ன இருக்கும், எல்லாத்தையும் நேத்தி பண்ணிடு. இத்தி இத்தினா இருக்கிறது, நேத்தி நேத்தினா அது இல்லை இல்லை, நீக்கு நீக்குன்னு அர்த்தம். அப்போ நீக்கி விட்டால் என்ன, கடைசியாக எது மிஞ்சுமோ அதுதான் சுத்த அறிவு, அதுவே பிரம்மம் என்று உறுதியாக அறிதல் தான் பிரம்ம நிச்சயம் என்று சொல்கிறார். அப்போ நான் நேற்று உங்களுக்கு இதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதாவது பொதுவாக நான் நிறைய டைம் கொடுத்துட்டே இருக்கிறேன், பட் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து எப்படி புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகோச விவேகத்தினுடைய ஒரு சாராம்சம். அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எதையெல்லாம் தெரியுதோ, அவைகளை தெரிகிறது என்று மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அது பார்த்தால் தெரியுது அவ்வளவுதான், கேட்டால் புரியுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். உதாரணமாக இப்போ ஒரு ஒலி காதில் ஒரு சவுண்டு கேட்குது, கண்கள் வழியாக பல ரூபங்கள் தெரியுது, மனதில் பல சிந்தனைகள் எழுகிறது, அப்புறம் நமக்கு வாழ்க்கையில் இந்த உடம்புக்கு சுகம் துக்கம் வருகிறது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடைமுறையில் இருக்குது, இருந்தாலும் இவற்றினுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுபவத்துக்கு வருது, தெரிகிறது என்ற உண்மையை கவனித்து பார்த்தா உண்மையில் அது எப்படி தெரிகிறது அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். உங்களுடைய அதிஷ்டானத்தில் தெரியும், நீங்கள் இல்லாட்டா அது தெரியாது. இப்போ சுகம் துக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, சப்தம் ஒளி அப்படிங்கிற விஷயமானாலும் சரி, இது எல்லாம் உங்களுடைய இருப்புனால தெரியக்கூடிய விஷயம். நீங்கள் இல்லாவிட்டால் இங்கே எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் இல்லாமல் போக முடியாது, நீங்கள் எப்பொழுதும் இருப்பவர் தான். ஆனால் நீங்கள் பயன்படுத்துகின்ற ஊடகத்தின் வழியாக உங்களையே நீங்கள் பார்த்துட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. அதை நீக்கிடுங்க, அது வெறும் தோற்றம் என்று நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அப்போ தான் உங்களுடைய ரியாலிட்டி உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்கள் எனக்கு வேறாக இருப்பதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ உங்களுடைய உண்மைத்தன்மையை உணர முடியும்? உணர முடியாது. அப்போ அந்த பஞ்ச கோஷங்களை நிராகரிக்காமல் நீங்கள் உங்களுடைய உண்மைத்தன்மையை உணரவே முடியாதுங்கிறத இங்கே நிரூபணம் பண்ணுறாரு. அப்போ புறக்கணித்தல் அப்படிங்கிறது எந்த அடிப்படை? இப்போ வெளியே இருக்கிற எல்லா விஷயத்தையும் புறக்கணித்து விட்டு நீ உன்னை தெரிந்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஏன் புறக்கணிக்க வேண்டும்? அதான் நேற்றே நான் உதாரணம் சொன்னேன். இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னை பார்க்கறதுக்காக நான் ஒரு கண்ணாடி வாங்கினேன் வீட்டில், அந்த வீட்டில் மாட்டி வச்சுட்டு நான் போய் கண்ணாடியில் பார்க்குறேன். பார்த்த உடனே என்ன மாதிரியே ஒருத்தன் தெரிகிறான் கண்ணாடிக்குள்ளே. அப்போ நான் பார்த்த கண்ணாடியில் தெரிகிற உருவம் தோற்றம்தான், ஆனால் அது நான் தான், இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த பக்கம் இருக்கிற உருவம் நான் தான், ஆனால் அது தோற்றம் தான். அது மாதிரி இங்கே எப்படி புரிஞ்சுக்க சொல்கிறாருன்னா, இங்கே அந்த அறிவுங்கிற உங்களுடைய அதிஷ்டானத்தில் தான் இந்த உலகம் தெரியுது, அது நீங்கள் தான், ஆனால் அது தோற்றம் தாங்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கன்னா இப்படி தான் புரிஞ்சுக்கணும், வேற எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஏன்னா உங்கள் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம், இப்போ பேனா பென்சில் புத்தகம் அப்படின்னு நீங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் அறிவின் மீது ஏற்றி வச்சு பார்க்குறீங்களோ, எப்படி ஏற்றி வச்சுக்கிட்டீங்க? சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, இது பேனா இது பென்சில் இது கேலக்சின்ட்டு. அதாவது கீழே ஒரு எறும்புல தொடங்கி மேலே மிகப்பெரிய பேர் அண்டத்தையே நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் எந்த இடத்துல போய் உங்களுக்கு பதிவாச்சு? உங்களுடைய உள்ளத்தில் சித்தத்தில் சேகரிக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ இது ஒவ்வொன்றும் உங்களுடைய புலன்கள் வழியாக கண்கள் காது மூக்கு நாக்குங்கிறத பயன்படுத்தி, இந்த பஞ்ச கோஷங்களை உபயோகப்படுத்தி இந்த உலகம்ங்கிற ஒரு கருவியை உண்டாக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையை நீங்கள் உணரணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி தெரியுது? இந்த பூத உடல் ஆகிய அன்னமய கோஷம் இருப்பதினால் அதில் இருக்கின்ற புலன்கள் வழியாக அறியப்படுகிறது. கண்ணு வழியாக காட்சி தெரியுது, காது வழியாக விஷயங்கள் கேட்கப்படுகிறது. அப்போ அது மாதிரி மனோமய கோஷம், புராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் மற்றும் ஆனந்தமய கோஷம் ஆகிய இந்த கோஷங்கள் எல்லாம் இவ்வாறு பலவாறாக நமக்கு பல விஷயங்களை அறிமுகப்படுத்தி அனுபவத்துக்கு கொண்டு வந்தாலும் கூட, அதற்கு அதிஷ்டானமாக இருக்கிற நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய இருப்பில் இவைகள் வெளிப்படுகிறது என்று உங்களுக்கு உணரப்பட்டால், ஏனென்றால் இவைகளெல்லாம் ஊடகம், இந்த ஐந்து கோஷங்களும் ஊடகம், உண்மையில் நான் இருக்கிறேன். என் மூலமாக அந்த கண்ணாடியில் உருவம் தெரிவது போல நான் இருப்பதினால் இந்த கோஷங்கள் வழியாக உலகம் தெரிகிறது. அதனால் நான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய உருவம் பிரதிபலிக்குது, அது தோற்றம் தானே அப்படின்ட்டு நான் அதை புறக்கணிக்கிறேன். அப்படி தான் புறக்கணிக்க சொல்கிறாரு. அதுக்காக அதை வெறுத்துடு, அதை ஒதுக்கிடுன்னு சொல்லலையே. இப்போ நான் போய் கண்ணாடியில் என்னுடைய உருவத்தை பார்த்துட்டு என்னுடைய தோற்றம் தான், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் அதில் காரித்து போவேனே? ஏன்னா அது என்னுடைய பிரதிபிம்ப உருவம், அதனால நான் அதை பார்ப்பேன் ரசிப்பேன். ஆனால் அதை நான் நிராகரிக்கிறேங்கன்னா எப்படி, மனதளவில் எப்படி நிராகரிக்கிறேன்? அது தோற்றம் என்று நிராகரிக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கணும். தோற்றம் என்று நிராகரிக்கிறேனே தவிர அதை நான் உதாசீனப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி புரிஞ்சிக்க கூடாது. அதாவது நிராகரித்தலுக்கும் உதாசீனம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ விட்டு விடுதல் புறக்கணித்தல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம வேற மாதிரி நம்ம மைண்டு புரிஞ்சுக்குது. அப்போ நம்ம நிராகரித்தல் அப்படின்னா அந்த இடத்துல நேர்த்தி பண்ணுறதுன்னா என்னன்னா, அறிவினால் நேர்த்தி பண்ணு, ஆனால் கண்ணாடி இருந்தால் உருவம் தெரியத்தான செய்யும். இப்போ நான் போய் கண்ணாடி முன்னாடி இருந்தால் என்னுடைய உருவம் தெரியுது, ஆனால் என்னுடைய அறிவினால் நான் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தெரிகிற உருவத்தை நான் தெரியவே கூடாது அப்படின்னு நான் தடுப்பேனா? தடுக்க மாட்டேன், எனக்கு புரிஞ்சு போச்சு, அது கண்ணாடியில தெரியுதுப்பா, அது பிம்பம் தானே, உண்மை நான் அல்லவா அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போயிட்டு நான் அதை உதாசீனப்படுத்த மாட்டேன், ஆனால் அதை மறுப்பேன் ஏன் தோற்றம் என்று. அது மாதிரி சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, அவனுடைய அறிவின் அதிஷ்டானத்திலே இந்த உலகம் தோன்றுகிறது, ஆனால் அவ்வாறு தோன்றுகின்ற உலகத்தை புறக்கணித்து விடு என்றால் அது இல்லவே இல்லை என்று தீர்மானித்து விடுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது தோற்றம், என்னுடைய இருப்பில் வெளிப்படுகின்ற தோற்றம், அதனால் அதன் மீது எனக்கு பற்று இல்லை, அதை பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் ஒரு தோற்றமா பார்த்தா நிராகரிக்கலாம், ஆனால் அது உண்மையா பார்த்தா கட்டி பிடிச்சிக்கலாம். இப்போ நான் கண்ணாடியில் இருக்கிற உருவத்தை உண்மைன்னு நினைச்சா என்ன ஆகும், போய் கண்ணாடியே கட்டி பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஆனால் அது தோற்றம்னு தெரிஞ்சால் நான் கண்ணாடியை போய் கட்டி பிடிப்பேனா? அது பிம்பங்களானுங்க, அதை போய் கட்டி பிடிச்சி என்ன பண்ண போறேன்ட்டு நான் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்க போறேன். அது மாதிரி இந்த உலகம்ங்கிற விஷயமும் உங்களுடைய இருப்புனால இருக்குது, ஆனால் அதை பிடிக்காதீங்க, அது தோற்றமா பாருங்க அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அப்ப அந்த நிலைக்கு நம்ம நம்மளை அப்டேட் பண்ணணும்ல, அதுதானே இங்க ஆத்மா தெரியறதுக்கான வழி. அப்டேட்டே ஆகாம எனக்கு வெறிய வேற இருக்குது வேற இருக்குதுன்ட்டு உண்மையை பிடிக்காம பிம்பத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தா, அதாவது பிரதிபிம்பத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தா, எப்படி உங்களுக்கு ஆத்மா அனுபவம் ஆகும்? அது சதா அது மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு, அதனுடைய இருப்புல இங்க எல்லாம் இருக்கிறது, அதுவே நான் என்று உணர்ந்தா என்னுடைய அறிவில் இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது பேனாவா ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம், பென்சிலா ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம், இல்ல பிரபஞ்சமாவே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த பிரபஞ்சமே என்னுள் இருக்கிறது. அப்ப நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்னுள்? என்னுடைய புத்தியில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் யார்? நான் அந்த தூய அறிவு, சுயம் பிரகாச சித்து. அப்ப என்னுடைய சித்துல இந்த உலகம் தோன்றுகிறது அப்படின்னு புரிஞ்சுட்டா போதும். அப்படி புரிந்து கொண்டவன் தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல முடியும். அப்போ அந்த விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கலாம், இது எந்த பொருளுக்கும் சம்பந்தம் இல்லாத சுத்த அறிவு. அந்த பொருளோட போய் இது பற்றுவது கிடையாது, இந்த அறிவு இருக்கு இல்லையா சுத்த அறிவு, அது போய் அதுல பற்றுவது கிடையாது, சம்பந்தம் இல்லாம தான் இருக்கு. ஏன்னா அது இருப்பதினால அது தெரியுது, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் மூலமா அது தெரியுது. அப்போ அது தேட வேண்டியது அல்ல, அது நீதான் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் இந்த ஸ்லோகத்திலையும் உறுதிப்படுத்துறார். இங்க உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து இங்க எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரூபணம் பண்ணுது இந்த ஸ்லோகத்துல. அப்ப இங்க வேதாந்தம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உலகம் தெரிவது உன்னுடைய இருப்பினால்தான், நீ இருப்பதினால் உலகம் தெரிகிறது, நீ இல்லாவிட்டால் உலகம் இருக்காது. ஆனால் எப்படி தெரிகிறது உலகம்? உன்னுடைய ஊடகமாகிய மனசின் மூலமா நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஊடகமாகிய கண்ணாடி உனக்கு ஆஃப் ஆச்சுன்னா உலகம் மறைஞ்சிடும். அப்ப நான் அதே மாதிரிதான், எங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடி நான் பார்க்காம விலகிட்டேன்னா உருவம் மறைஞ்சிடும், நான் இருக்க மாட்டேன் அந்த கண்ணாடிக்குள்ள. அப்ப இது மாதிரி புரிஞ்சுக்குங்க அப்படிங்கறத இங்க சொல்லி வருது. அப்போ அறியும் அறிவை ஒரு பொருளிலிருந்து, அதாவது அதை வேறாக ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கின்ற விஷயத்திலிருந்து, அது தன்னுடைய சுயமாக சுய அறிவாக மாற்றுகிறது. இந்த விசாரணையின் மூலமா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, நான் ஏதோ எனக்கு வேறாக இருக்கிறது ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டாவது, அந்த ஆத்மா வந்து நான் ஒரு பொருளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ நான் அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஒரு கடைவீதியில போய் வாங்கிட்டு வர்ற ஒரு பொருள் மாதிரியோ, அல்லது ஏதோ நம்ம பார்த்து அதை பிடிச்சிக்கலாங்கிற மாதிரியோ, அல்லது அது ஏதோ நமக்குள்ள வந்து ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணுங்கிற மாதிரியோ, அந்த அனுபவம் ஏதோ நெருப்பு தொட்டா சுடுங்கிற மாதிரியோ, நீரை தொட்டா சில்லுன்னு இருக்குங்கிற மாதிரியோ, ஆத்மா அனுபவம் எனக்கு உண்டாக வேண்டும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆத்மா அனுபவம் ஆக மாட்டேங்குது, ஆத்மா அனுபவம் மாட்டேங்குதுன்னு நினைச்சுக்கிட்டேன். நினைச்சுக்கிட்டு இருக்கிறவ நான் வந்து என்னுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு அனுபவம் ஆகணும்னு வேற நினைக்கிறேன். எப்படி அனுபவம் ஆகணும்னு நினைக்கிறேன்? நெருப்புன்னா சுடுது, தண்ணி என்ன சில்லுன்னு இருக்கேன், அது மாதிரி ஆத்மா எப்படி இருக்கும், அது எப்படி எனக்கு அனுபவம் ஆகும் அப்படின்லாம் நான் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவ்வாறு நீ அறியும் அந்த அறிவடு பொருளாக அது இல்லப்பா, அது வெளியே ஒரு பொருள் கிடையாது, அது உன்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்று நீ அறிவதுதான் இங்கு நீ மாற்றம் செய்ய வேண்டிய விஷயம். அதை மட்டும்தான் இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுது. அப்ப நாம் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல ஒரு தியானம் பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? கண்ணை மூடி உக்காந்து ஒரு பொருளை கவனிக்கிறீங்க, தியானத்துல ஒரு பொருள் தெரியுது, அந்த பொருள் என்ன, அது எப்படி தெரிகிறது, அது தெரிவதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. அந்த தியானத்துல வெள்ளையா ஒரு ஒளிப்புள்ளி தெரியுது என்னுடைய நெற்றி பொட்டலன்னு சொல்றீங்களா, அல்லது ரொம்ப இருளா தெரியுதுங்க ஒண்ணுமே தெரியலங்கிறீங்களா, இல்ல எனக்கு வந்து ஒன்றுமற்ற சூன்யமா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்படி எதுவாக இருந்தாலும், அப்படி எது தெரிகிறது என்று எது சொல்கிறதோ அதுவே ஆத்மா. எதை எல்லாம் அறிகிறதோ, எல்லாம் அறியும் அறிவு எதுவோ, அனைத்தையும் அறியும் அந்த அறிவு எதுவோ, அதுவே நீ தத்துவமசி. அப்படின்னு தான் இங்க வேதத்தினுடைய மகா வாக்கியம் நமக்கு உபதேசம் பண்ணுது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் அந்த விசாரணையின் மூலமாக புறக்கணித்து பார்த்த பின்பு எது மிஞ்சுகிறதோ அதுவே சுத்த அறிவு, அதுவே பிரம்மம், அதுவே நீ அப்படின்னு இந்த இடத்துல இந்த 21வது ஸ்லோகம் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 22வது ஸ்லோகம். பஞ்சகோச பரித்யாகே சாட்சி போதாவசேஷதகா ஸ்வஸ்வரூபம் ச ஏவ சாச்சூன்யத்துவம் தஸ்ய துர்கணம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவ்வாறு பஞ்சகோசங்களை முழுமையாக நிராகரித்து நீக்கிய பின்பு சாட்சி சைத்தன்யம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது அல்லவா, அதுவே ஒருவரின் உண்மையான சுயஸ்வரூபம். அதை சூன்யம் என்று சொல்ல முடியாது, அது சாத்தியமே இல்லை என்று மீண்டும் அந்த சூன்யம்ங்கிற ஏமாந்து சொல்லிட்டாதப்பான்ட்டு நிரூபிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஆரம்பத்துல அதே தான் சொன்னாரு, சூன்யம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்றவன் யாருன்னு கேட்டாரு. அந்த தெரியலன்னு சொல்றதும் ஆத்மா தான் சொல்ல முடியும், ஏன்னா அந்த அறிவுக்கு தான் தெரியும் தெரியல அப்படின்னு ரெண்டுமே தெரியும். தெரியலன்னு சொல்றதும் தெரியுதுன்னு சொல்றதும் எதன் அதிஷ்டானத்துல, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் சொல்ல முடியும். ஆகவே இங்கு பஞ்சகோசங்களை முழுமையாக நிராகரித்த பின்பு கூட சாட்சி சைத்தன்யம் மட்டும் எஞ்சி இருக்கிறது அல்லவா, அதுவே விசாரித்து பார்த்த விவேகியினுடைய மனிதனுடைய உண்மை சுரூபம், அதை சூன்யம் என்று சொல்லக்கூடாது, அது சாத்தியம் இல்லை என்று இந்த ஸ்லோகத்துல மீண்டும் நிரூபணம் செய்கிறார். அப்ப நம்ம இந்த ஸ்லோகம் மீண்டும் அதே பஞ்சகோச விவேகத்தினுடைய அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்தா, நம்ம இப்ப எதையெல்லாம் நிராகரணம் பண்ணோம், அன்னமய கோஷத்தை நிராகரித்தோம், பிராணமய கோஷத்தை நிராகரித்தோம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று இந்த 5 கோஷங்களையும் நாம் நீக்கிவிட்டால் எது மிஞ்சுகிறதோ அதுவே நீ. அப்ப இதையெல்லாம் நீக்கினவன் யாருங்க, நான் தான். இதையெல்லாம் உருவாக்கினவங்க யாருங்க, நானே தான். அப்ப என்னன்னா, நான் உருவாக்கி அந்த பொருளை போய் பற்றிக்கிட்டேன், ஆனா இப்ப நான் விசாரணை பண்ணி விவேகத்தால அது நான் உருவாக்கிய விஷயம், ஆனா உண்மையில் என்னுடைய இருப்பினால்தான் அது உருவாகவும் முடியும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுட்டா போதும், அந்த உருவான பொருளை நான் பற்ற வேண்டியதில்லை, அதை உருவாக்குவதற்கு ஆதாரமான நான் இருக்கிறேன் என்று என்னை நான் பற்றினால் போதும், எனக்கு வேறாக இன்னொன்றை நான் பற்ற வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் நமக்கு ஆழமா புரிய வைக்கும். அதைத்தான் ஸ்வஸ்வரூபம் அப்படிங்கிறாரு. நீ தேடியது புதிதாக அடையப்பட வேண்டியது ஒன்று அல்ல, அது நீயே அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அப்படி அடையப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நீயே என்று சொல்வது, அது ஏதோ ஒன்றும் இல்லாததுன்னு நினைச்சிக்காத, அது சூன்யம் என்று சொல்லிவிடாது என்றார். ஏன்னா நீ எதுவும் இல்லை என்று சொன்னாலும் எதை அறிகிறாயோ அதனால் அந்த அறிவு இருந்து கொண்டு அவ்வாறு சொல்ல வைக்கிறது என்று சொல்கிறார். ஏன்னா ஒன்று தெரியல, அது சூன்யம், இது இல்லை அப்படின்னு சொல்றவன் கூட அந்த அறிவின் அதிஷ்டானத்திலிருந்து தான் சொல்ல முடியுமே தவிர, அறிவில்லாதவன் வந்து என்னால் அறியப்படவில்லை என்று கூட சொல்ல முடியாது இல்லையா. இப்போ ஒரு ஜடப்பொருள் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுமா, அது சொல்லாது. ஒரு கல்லோ மண்ணோ எங்க உங்களை மாதிரிலாம் எனக்கு உலகமே தெரிய மாட்டேங்குதுங்களே அப்படின்னு கேட்குமானா, கேட்காது, ஏன்னா அதுக்கு புலனே இல்லை. ஆனா ஒரு மனிதன் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுங்களே அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அறிவா இருக்கிறதுனால தான் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னே சொல்றான். அறிவு தான் அனைத்தையும் அறியும் அறிவுக்கு, எனக்கு தெரியும் என்று சொல்ல முடியும், தெரியாது என்று சொல்ல முடியும். அப்ப அப்படி சொல்வது எதுவோ அதுவே நீ தத்துவமசி. அப்ப அந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு இங்க இடத்துல நிரூபணம் பண்றார். அந்த சூன்யத்தை மீண்டும் இங்க நிராகரிக்கிறார். ஒன்றுமில்லை என்று கூறுவதும் அந்த அறிவு தான்ப்பா, அதனால் நான் இல்லை என்று கூட நீ அறிய முடியாது. அதனால் இருப்பது எதுவோ அதுவே அனைத்தையும் அறியும் அறிவு, அதுவே சுத்த அறிவு, அதுவே சாட்சி அப்படின்னு இங்க நிரூபணம் பண்றார். அப்ப இங்கேயும் அதே தான், உபநிஷத்து என்ன பண்ணுது, இதை ஒப்பீடு செய்யும் போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்குது. பிரம்மத்தை பத்தி டெபினிஷன் கொடுக்கும்போது உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம், அது எப்பொழுதும் இருக்கின்ற இருப்பு, அது மிகப்பெரிய ஒரு பேரறிவு ஞானம், மேலும் அது எல்லையற்றது அனந்தம் அப்படிப்பட்ட அந்த இடத்திலே அது எங்க எல்லையற்றதாக இருக்கின்ற ஒரு விஷயத்துல நீங்க ஒரு எல்லையை உருவாக்கிக்கிட்டு அது வேறு நான் வேறு என்று சொல்வதனால அது எல்லை இல்லாமல் போய்விடாதப்பா. உனக்கு புரியல, நீ ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிட்ட. ஆனா பவுண்டரியை கிரியேட் பண்றது உன்னுடைய மைண்டு தானே தவிர உண்மையிலே பூமியில பவுண்டரி இல்லையாப்பா. யோசனை பண்ணி பாருங்க, ப்ராக்டிக்கலாவே நம்ம நடைமுறையில யோசனை பண்ணி பாருங்க, பூமியில எங்கேயாவது பவுண்டரி இருக்கா? கிடையாது. ஆனா நாம தான் பவுண்டரியை உருவாக்கி வச்சிருக்கோம். எந்த அடிப்படையில உருவாக்கி வச்சிருக்கோம்? இது என்னுடைய பிளாட்டு, அது அவனுடைய பிளாட்டு. அப்புறம் அந்த இடத்துல என்னுடைய பூமியில நான் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கி வச்சிருக்கேன், அவன் அத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பவுண்டரியை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த பவுண்டரி எங்க தொடங்குது? நம்ம தனித்தனி சொத்துல தொடங்குது. உங்க வீடு என்னுடைய வீடு, உங்க பூமி என்னுடைய பூமின்னு தொடங்கி அப்புறம் அது தேசத்தினுடைய எல்லைகளாகவும் மாறுதா இல்லையா? தேசத்தினுடைய எல்லைகளாக மாறி இது தமிழ்நாடு, அது ஆந்திரா, இது கேரளா அப்படின்னு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இத்தனை மாநிலங்களுடைய பிரிவு மாறுது. அப்புறம் மாநிலங்களுடைய பிரிவு மட்டுமா மாறுது, தேசத்திலையும் மாறுது. இந்தியாவுடைய பகுதி இவ்வளவுதான், அதுக்கப்புறம் சைனாவுடைய பகுதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வேறு நாடு, அந்த பக்கம் வேற நாடு அப்படின்னு பல நாடுகளாக நம்ம பிரித்து கூட இந்த பூமியை கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இப்படியெல்லாம் நம்ம பிரித்து விடுவதனால பூமி பிரிந்து விடுமா? பிரியாது. அப்ப பிரிவதுங்கிறது எதுக்காக? நம்முடைய தேவைக்காக பிரித்து வச்சிருக்கிறோம். ஆனா நாம பிரிச்சுட்டோங்கிறதுனால பூமி பிரிஞ்சிடுச்சு, பூமியினுடைய எல்லைகளை நிர்ணயம் பண்ணிட்டோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி இங்க பிரம்மம் என்பது எல்லையற்ற ஒரு சத்தியம், அது அனந்தம், அது ஞானம். சத்தியம், ஞானம், அனந்தம். அப்ப அப்படிப்பட்ட அதனிடத்திலே எந்த பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் இல்லை என்று உணர்ந்த பொழுது உண்மை நீ ஏன் தனித்து பார்க்கிறாய்? அதிலிருந்து வேறாக உன்னை நீ பிரித்து பார்ப்பது உன்னுடைய அறியாமை. உன்னுடைய பூமியை நீ விலைக்கு வாங்கிட்டு இது என்னுடைய இடம் நீ உரிமை கொண்டாடுவது போல நீ ஜீவன் என்று உன்னை நீ முடிவு செய்து கொண்டு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த அறிவினிடத்திலே இருந்து எதையும் இங்கு பிரிக்க முடியாது. அந்த பரமாத்மாவினிடமிருந்து இங்கு எங்கும் தனித்தனி ஆத்மாக்கள் உருவாவதே கிடையாது. ஒரே ஆத்மா பரமாத்மா மட்டுமே இருக்கிறார் அப்படிங்கிறது அத்வைத வேதாந்தம். அத்வைத வேதாந்தம் வந்து பூமியை பிரிக்கல, எங்கேயுமே பிளாட் போடல, எல்லாமே ஒரே பூமி உரண்டையா பாக்குது. ஆனா நாம தான் என்ன பண்றோம், தேசத்தினுடைய எல்லைகளை பிரிக்கிறோம், அப்புறம் தேசத்துக்குள்ள இருக்கிற மாநிலங்களுடைய எல்லைகளை பிரிக்கிறோம், அப்புறம் மாநிலங்களுக்குள்ள இருக்கிற இடங்கள்ல இது என்னுடைய வீடு, இது உன்னுடைய வீடுன்னு வேற பிரிச்சுக்கிறோம். ஆனா இப்படியெல்லாம் பிரித்து பார்க்கிற மனோபாவம் மனிதர்களாகி நம்மிடத்திலே காணப்படுகிறது. மேலும் நம்முடைய தேவைக்காகவும் அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது போல இங்கு வந்து உலகம் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பலவாறாக தோன்றினாலும் அதிலே நான் ஜீவன், அது பரமன் என்று பிரித்து பார்ப்பதெல்லாம் உங்களுடைய அஜ்ஞானம் தான் அப்படின்ட்டு இந்த இடத்துல மீண்டும் நிரூபணம் பண்றாரு. ஏன்னா எப்படியாவது சாதகனுக்கு புரிய வைக்கணும் நீ ஆத்மா தான் அப்படின்ட்டு. அதுக்கு என்னென்ன கையாள முடியுமோ அத்தனையும் ரிஷிகள் கையாண்டுகிட்டே இருக்காங்க, மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல வந்து பஞ்ச கோஷங்களை நீக்க சொல்றாங்க. அப்ப பஞ்ச கோஷங்களை நீக்கின பிறகு என்ன மிஞ்சுமோ அதுதான் நீ ஆத்மான்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்க கடைசியா எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கீங்களேன், ஒரு அஜ்ஞானி வந்து எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே, எனக்கு எதுவுமே தெரியலீங்களேன்னு சொன்னா கூட அப்படி சொல்றதும் ஆத்மாதான் பாங்குறாங்க. ஏன்னா தெரிஞ்சதுன்னு சொல்றதும் ஆத்மாதான், தெரியலன்னு சொல்றதும் ஆத்மாதான். ஆத்மா இல்லாம இங்க எதுவுமே இல்லை. அப்ப எல்லாம் அது மட்டும்தான் இருக்கிறது, சர்வம் பிரம்மமயம். அப்ப அது நமக்கு புரிஞ்சிட்டா இங்க நம்ம எதையும் ஒதுக்க வேண்டியதில்லை, உதாசீனப்படுத்த வேண்டியதில்லை. ஞானத்தோட புரிதலோட வாழலாம் இந்த உலகத்துல, விவகாரமா வாழலாம். விவகாரம் பண்ணி எதுக்காக வாழ்கிறோம்னு புரிதலோட வாழலாம். எதையும் உண்மையில் நீக்கி பார்க்க வேண்டியதில்லை, மனதுல நீக்கினா போதும். உண்மையா நீங்க எதையும் நீக்க முடியாது. எப்படி நீக்க முடியும்? சூரியனே எனக்கு வேண்டான்னு வரக்கூடாதுன்னு சொன்னா வராம போக முடியுமா? அது அதனுடைய வேலையில இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க மனதில் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பஞ்ச கோஷங்களுடைய படைப்பு, பஞ்ச பூதங்களுடைய படைப்பு, அதனால இது இப்படி தெரியுது, ஆனா இதெல்லாம் என்னுடைய இருப்புல இருக்குது, நான் இல்லாட்டா அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற அந்த ஆத்ம ஞானத்துக்குள்ள வந்து நின்று பார்த்தா இங்க எல்லாம் என்னுடைய இருப்பில் இருப்பது எனக்கு தெரியும் என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்லோகம் 22வதுனுடைய பொருளாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பல ஆங்கிள் புரிய வைக்கிறாரு. அடுத்தது 23. அஸ்தி தாவத் ஸ்வயம் நாம விவாதா விஷயத்வதா ஸ்வஸ்மின் நபி விவாதச்சேத் பிரதிபாத்யத்ரகோ பவேத். இங்க என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்லோகத்துல ஆத்மா இருப்பது நிச்சயம், அது வந்து விவாதத்துக்கு உரிய ஒரு பொருள் கிடையாது. அதை பற்றி யாராவது விவாதிக்க வந்துகிட்டு நான் விவாதிக்க பார்க்கறேன், ஆத்மாவை பத்தி நான் ஆயிரம் ஆயிரம் விவாதம் பண்ண போறேன்னு சொன்னாலும் அப்படி அதை எதிர்த்து பேசுபவன் வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேக்குது. அதை எதிர்த்து பேச அதற்கு வேறாக வேறு யார் இருக்க முடியும்? எல்லாம் ஆத்மா தான். ஏன்னா இங்க வந்து ஒருத்தன் ஆத்மா இருக்கு அப்படின்னாலும் அப்படி சொல்றதும் ஆத்மா தான், ஆத்மாவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் அது சொல்றதும் ஆத்மா தான். அதுக்கு தான் நம்ம இங்க என்ன சொல்றோம், கடவுள் மறுப்பாளர்களையும் கடவுள் இருக்கு என்று சொல்கிறவனையும் ஒரே கண்ணோட்டத்தில் நாம பார்க்கிறோம். அத்வைதிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அத்வைத ஞானம்ங்கிறது என்னன்னா, இங்க கடவுள் மறுப்பாளர் கடவுள் இருக்கிறது என்ற இரு வேறுபாடுகள் இங்க கிடையாது. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே. அப்ப ஒரு கேட்டகரி வந்து கடவுள் இருக்கிறது என்று சொல்லி சில உருவங்களில் காட்டுகிறது கடவுளை. ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, கடவுள் இருக்கிறாரப்பா பாரு சிவபெருமானா இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான், இன்னொருத்தர் இல்ல இல்ல கடவுள் இருக்கிறாரப்பா அது பெருமாளாக இருக்கிறார் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொருத்தர் என்ன சொல்றான், இந்த மதங்களை கடக்கிறான், நான் இந்து மதத்துல இருக்கிற கடவுள் எல்லாம் ஏத்துக்க மாட்டேன், அதெல்லாம் பொம்மைங்க, அதெல்லாம் நவராத்திரிக்கு கொழு வைக்க வேண்டிய பொம்மை, ஆனா என்னுடைய கடவுளோ உருவமற்றவர் அல்லாஹ் அப்படிங்கிறான் ஒருத்தன். அப்ப அப்படி ஒருத்தன் கடவுளை காட்டுறான், இன்னொருத்த என்ன சொல்றான், அட போங்கடா என்னுடைய கடவுளே நேர்ல வந்தார் தெரியுமா, அவர் தான் இயேசு கிறிஸ்துங்கிறான். அப்ப இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவருடைய பாணியில கடவுளை காட்டலாம். ஆனா அப்படி காட்டுகின்ற கடவுளாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளே இல்லை என்று கடவுள் மறுப்பாளனாக இருந்தாலும் சரி, அப்படி யாரெல்லாம் இப்படி இருவேறு கருத்துக்களை இந்த உலகத்திலே பரப்பி கொண்டிருந்தாலும் அதை பரப்புபவர்களும் ஆத்மா தான், அந்த கடவுள் தான் அப்படிங்கிறது இங்க அத்வைத ஞானம். ஏன்னா அந்த அறிவு இல்லாம நீ கடவுள் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ சொல்ற கடவுள் அங்க உருவத்துல இல்லையேப்பா, அது உணர்வு அல்லவா, அது அறிவு அல்லவா. அப்ப நீ அறிவில் இருந்து கொண்டு நீ இருக்கிறது இல்லை என்று விதண்டாவாதமாக வேணா இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா இதுக்கு விவேகம்னு ஒண்ணு இருந்தா அது தன்னிருப்பை தான் உணரக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தும், அதுக்குத்தான் மனித அறிவு பரிமாணம். அப்ப அந்த இடத்துல வந்து நாம இதை கொஞ்சம் பகுத்தறிந்து விசாரித்து பார்த்து விவரம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க இருப்பது சத்து மாத்திரமே. அந்த சத்து எப்படி இருக்கிறது, சித்தாக பிரகாசிக்கிறது. அதாவது இருக்கிறது இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம், அப்ப எப்படி இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறான்ல சாதகன் கேட்பான், எங்க கடவுள் இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்றீங்க, நான் சிவபெருமான் நினைச்சிட்டு இருந்தேன், இவர் முருகன் நினைச்சிட்டு இருந்தாரு, அவர் விநாயகர் நினைச்சிட்டு இருந்தாரு, அவரு பாருங்களேன் மதத்தை கடந்து அல்லான்னு சொல்றாரு, அப்ப நீங்க இதுதான் கடவுள்னு சொல்ல வரீங்க, அதையாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒருத்த கேள்வி கேட்பான் புத்திசாலி சிஷ்ய, நிச்சயமா கேள்வி கேட்பான், இருக்கிறது இருக்குதுன்னு சொல்றதுங்க அது எப்படிதான் இருக்குது அதையாவது கொஞ்சம் சொல்லுங்கன்னா, அது அறிவாக இருக்கிறது சித் பிரகாசகா, அதுதான் தூய அறிவு பிரக்னை. அதை வேதமே சொல்லுது, பிரஜானம் பிரம்மா உபனிஷத் சொல்லுது, பிரக்னையே இறைவன் உணர்வே இறைவன் அப்படின்னு சொல்லிடுது. அது ஏன் பிரக்னைன்னு சொல்லுதுன்னா, அதை வந்து அதாவது அறிவு அப்படின்னு சொல்லாம பிரக்னைங்கிற வார்த்தை ஏன் உபயோகப்படுத்துறாங்க ரிசிங்க அப்படின்னா, நீங்க எதையும் உணர்ந்துதான் உறுதிப்படுத்த முடியும், தெரிஞ்சுக்கிட்டா உறுதிப்படுத்த முடியாது. பிகாஸ் இப்ப நான் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறேன், அது எனக்கு தெரியுதே, அதனுடைய புலன்கள் அடிப்படையில தெரியுது. உடனே நான் என்ன பண்றேன், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அதை பிடிச்சிட்டு வரேன்ட்டு நான் பாட்டில் எடுத்துட்டு போறேன், போய் பக்கத்துல பார்த்தா தண்ணியை காணும், என்னடான்னு பார்த்தா காணல் நீர். அப்ப தெரிஞ்சதை வச்சு நான் அதை உறுதிப்படுத்த முடியுமா? அது புலன் சார்ந்த அறிவு. ஆனா உணர்தல் என்பது, நான் நேர்ல போய் பார்த்தேன் கையை வச்சு தேடுறேன் தண்ணியை காணும், அப்ப நான் கையில தொட்டு தண்ணியை உணரணும், அப்பதான் அந்த தண்ணி இருப்பதையும் நான் உறுதிப்படுத்த முடியும். அப்ப என்னுடைய அனுபவத்துக்கு வர வேண்டும், என்னுடைய அனுபவத்துக்கு வர்றதுதான் கடவுள். அதைதான் விவேகானந்தர் சொல்றாரு, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லும் போது நம்ம விவேகானந்தரை நாத்திகனா பார்க்க முடியுமா? கடவுளே இல்லாமல் இருப்பது மேல்னு விவேகானந்தரே சொல்லிட்டாருங்க. தந்தை பெரியார் சொல்ற மாதிரி விவேகானந்தர் சொல்றாரு, தந்தை பெரியார் வந்து தமிழ்நாட்டுல கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாரு, கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டாரு, காவி வேட்டிக்கு பதிலாக வேணும்ட்டு வம்பு பண்றதுக்காக கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டாரு, நீ எல்லாம் காவி போட்டுக்கிட்டு கடவுள் இருக்குன்னு சொல்ற, நான் பாரு கருப்பு சட்டையை போட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றேங்கிறாரு. அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றவரும் கடவுள் தான், கடவுள் இருக்குன்னு சொல்றவரும் கடவுள் தான், அவன் தான் அத்வைதி. ஏன்னா இங்க உண்மை என்ன தெரியுமா, அந்த ஆத்ம பிரகாசமே தன்னை இருக்கு இல்லைன்னு சொல்லும், ஆனா அது மட்டும்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்த பிறகு இங்கு எங்க இருக்கிறது உருவம், எங்க இருக்கிறது புத்தி எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் நீக்கின பிறகு அதனுடைய அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் தெரியும். அப்ப கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும் என்று விவேகானந்தர் சொல்லும் போது நம்ம அதை எப்படி காண முடியும், நம்முடைய உணர்வா தான் பார்க்க முடியும், அந்த உணர்வின் மூலமா உணர முடியும், வேற நீங்க வெளியிருந்து கடவுளை பார்க்கவே முடியாது. அது ஒரு பொருள் அல்லவே, பொருளா இருந்தா காட்டி கொடுக்கலாம், வாங்க இங்கிருந்து ஏழு மலை ஏழு கடல் தாண்டி உங்களை கூட்டு போறேன், அந்த குகையில் இருக்கார் கடவுள், உங்களை கூட்டு போய் அங்க காட்டி கொடுத்துடலாம் பொருளா இருந்தா. ஆனா அப்படி பொருளாக இருந்தால் அந்த பொருள் அழியக்கூடிய தன்மையை அடைந்து விடும். கடவுளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா என்றும் அழியாதவர், சாஸ்வதமானவர், சத்தியமானவர், நித்தியமானவர் அல்லவா. ஆனா நீங்க உருவத்துக்குள்ள கடவுளை கொண்டு வந்து பார்த்தா அந்த கடவுள் எப்பவும் இருப்பாரா, சாஸ்வதமா இருப்பாரா? இப்ப சிவன் கோயில்ல சிவபெருமான் இருக்காருன்னு அவர் அப்படியே இருந்துகிட்டே இருப்பாரா? ஒரு பிரளயம் வரும்போது எல்லாம் காணாம போயிடுவாரு, மண்ணடியில போய் பதிஞ்சிடுவாரு. நீங்க எந்த சிவலிங்கத்தை டெய்லி வழிபாடு பண்றீங்களோ அந்த சிவலிங்கம் மண்ணடியில போய் பதிஞ்சிக்கும். அப்புறம் பல நூற்றாண்டுகள் கழித்து தோண்டி எடுத்து இதுதான் அறப்பா, இதுதான் முகஞ்சதாரோ, பாருங்க இங்க சிவலிங்கம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு பின்னாடி வர்ற ஜென்ரேஷன் சொல்லும், பாருங்க இங்க பூமிக்கு அடியில தோண்டி எடுத்தேன், அந்த காலத்துல எல்லாம் மக்கள் வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க, சிவபெருமான் நடந்திருக்குது, ஆக சிவம்தான் கடவுள் அப்படின்னு அந்த ஒரு குரூப் சொல்லிக்கும். ஆனா அந்த சிவம்தான் கடவுள் அந்த குரூப் சொன்னாலும் அப்புறம் அந்த சிவன்தாமா மண்ணுக்குள்ள இத்தனை வருஷமா மூழ்கி கிடந்தாரு, அந்த மண்ணுக்கு அடியில் இருந்தார் அந்த சிவலிங்கம். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், உருவத்தில் எது வந்தாலும் அழியும், அழிவுக்கு உட்படும். ஆனா உருவமற்றதல்லவா உணர்வு, உணர்வுக்கு ஏது உருவம், ஆனா அந்த உணர்வு எல்லாம் அறியும் அறிவு. ஏன் அது எல்லாம் அறியும் அறிவு அப்படின்னா, நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்ப ஒரு உணர்வு பரிமாணத்தினுடைய முதல் தொடக்கம் தாவரம், புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். ஒரு உணர்வு பரிமாணம் என்பது பூமியில படைக்கப்பட்ட ஜீவராசிகளில கல்லு மண்ணுக்கு அப்புறம் முதல் ஜீவராசி தாவரம், அது ஒரு அறிவு தாவரம். அந்த ஒரு அறிவுல அது கிட்ட இருக்கிற உணர்வு தான் தொடு உணர்வு, தாவரத்துக்கு தொடு உணர்வு இருக்கு, அதுதான் ஒரு புலன். அதுக்கு அது எப்படிங்க அதுக்கு தொடு உணர்வு இருக்குன்னு நான் உணர்றது? இப்ப ஒரு மரத்தை போய் நான் கட்டி பிடிச்சேன்னா நான் தொடுறேன் அது தெரியுமான்னா தெரியும். அப்ப அது எப்படிங்க நான் உறுதிப்படுத்துறது, அந்த மரத்தை கட்டி பிடிச்சா அது தொடுறதுன்னு நமக்கு எப்படி தெரியும்னா, சிம்பிள், தொட்டாஞ்சுருங்க செடி தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலா வேணும் இல்லை, தொட்டாஞ்சுருங்க செடியை போய் நீங்க லைட்டா காலில் மெதிச்சு பாருங்க, அப்படியே படப்படப்படனு அந்த இலைகள்லாம் சுருங்கி அந்த காம்பல்லாம் போய் அப்படியே ஒன்று சேர்ந்து சுருங்கும். அப்போ இந்த மாதிரி அது எப்படி தெரிஞ்சுக்குது, அந்த தொட்டாஞ்சுருங்க செடிக்கு வந்து நீங்கள் தொட்ட உடனே அந்த தொடு உணர்வின் காரணமாக யாரோ என்னை தொடுகிறார்கள் என்ற ஒரு சிறிய விஷயம் அதுக்கு புரிஞ்சதுனால தான் அது தன்னை தற்காத்து கொள்ளுது. அப்போ அந்த இடத்துல தொடங்குதுங்க அறிவு பரிமாணம், அதுதான் ஒரு அறிவு. அது ஏன் அறிவுன்னு சொல்கிறோம்னா அது அறியுது, என்னை யாரோ தொடுறாங்கன்னு அறியுது இல்லை, அறியாம அது எப்படி தன்னுடைய தன்னுணர்வு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இலையை சுருக்க முடியும், அந்த காம்பை சுருக்க முடியும். அப்போ இந்த பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்சுட்டா அங்கதான் உணர்வு தளம் தொடங்குது. அறிவு பரிமாணத்தினுடைய முதல் தளம் தாவரங்கள், அப்புறம் புழு பூச்சியில இரண்டு அறிவு, இரண்டு புலன்கள் வருது, அப்புறம் மூன்று அறிவு, நான்கு அறிவு, ஐந்து அறிவுன்னு வந்து ஆறாம் அறிவு பரிமாணத்துல அந்த சித் பிரகாசத்தை உணர்ந்தவன் தான் மனிதன். அது தெரியாம இருக்கிறவெல்லாம் மனித வடிவில் இருக்கின்ற மிருகம். இது நம்ம அத்வைத வேதாந்தம் இப்படித்தான் சொல்லும். நிறைய பேருக்கு இது கோபம் வரும், பிடிக்காது, ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா உண்மையை சொல்வதற்கு எதுக்கு நம்ம பயப்படணும், இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமே, அது சத்து, அது உண்மை. அப்ப அந்த உண்மையை சொல்வதற்கு நான் வந்து நடிக்க வேண்டியதில்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா சொல்வதே உண்மையை தானே பேசுறோம். அதாவது ஒரு பொய்யுக்கு ஆயிரம் ஆயிரம் விளக்கங்கள் கொடுக்கலாம், உண்மைக்கு விளக்கமே கொடுக்க முடியாது, அது இருக்கிறது அவ்வளவுதான், அது அவங்கவுங்க தான் அனுபவிச்சுக்கணும். ஆனா பொய்க்கு வந்து நான் கற்பனையா சொல்லலாம், இங்க இருந்து ஏழு கடல் தாண்டி அதை அடையலாம், ஏழு மலை தாண்டி இதை அடையலாம்னு கற்பனை சொல்லுவேன், நீங்க அதை நம்பிக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனா இங்க வந்து நிரூபணம், என்னுடைய அனுபவத்துக்கு வந்தா தான் கடவுள், அதைதான் விவேகானந்தர் சொல்றார், கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அவர் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றாருன்னா, காண வேண்டும்னா புலன்களால் காண்பதல்ல, நாம் நம்மாய் உணர்வது, நம்மை நாம் உணர்ந்து விட்டால் போதும், நாம் அந்த தெய்வீக நிலையில் இருக்கிறோம், நானே அந்த பிரம்மம் என்று புரியும். அப்ப அதைதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை ஏன் நான் இவ்வளவு பிரீஃபா பேசினேன் அப்படின்னா, ஆத்மா இருப்பது நிச்சயம், அது விவாதத்திற்கு உரிய பொருள் கிடையாது. அதை பற்றி யாராவது விவாதிக்க வந்தாலும் கூட அப்படி எதிர்த்து பேச வருகின்ற தர்க்கவாதி கூட அந்த ஆத்மா தான். அப்ப கடவுள் இல்லை என்று சொல்பவனும் ஆத்மா தான், கடவுள் இருக்கிறது என்று சொல்பவனும் ஆத்மா தான். ஆக இங்க ஆத்மாவுக்கு வேறாக எதுவுமே இல்லை. ஆத்மான்னா நம்ம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும், பிரம்மம் இருப்பு அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆத்மானா ஏதோ பேய் மாதிரி இருக்கு, வெள்ளையா வரும் அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. வார்த்தைகளை இப்படி கையாளுவாங்க ரிஷிகள். ஆனா நமக்கு சினிமாவில ஆத்மான்னா பேயின்னு காட்டி கொடுத்துருக்கான். நாம தான் எப்பயுமே ரிஷிகள் சொல்றதை ஏற்க மாட்டோமே, சினிமா டைரக்டர் சொல்றதானே கேட்போம். சினிமாவில ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டானா அதை நம்பிடுவோம். ஆனா உண்மையா ரிஷிகளுடைய வேத புத்தகங்களையோ உபனிஷதங்களையோ பிரம்மசூத்திரங்களையோ பகவத்கீதையோ படிக்க மாட்டோம். அது என்னத்த சொல்ல போகுது, அது எவன வெட்டி பசங்க சொல்லிட்டு இருக்கான். நம்ம டைரக்டர் பாருங்க, அவ்வளவு அருமையா சொல்றாரு, ஆத்மானா வெள்ளை கலர்ல உருவத்துல வருதுங்கிறார், இதுதான் ஆத்மா அப்படின்னு இப்படிதான் நம்ம மைண்டு போகும். அப்ப என்ன, அதுதான் அஜ்ஞானம். அதாவது எவனோ ஒருத்தர் சொல்றத கேட்போம், ஆனா நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றதை கேட்க மாட்டோம். எவனோ ஒருத்தர் சொல்றதை நம்புவோம், ஆனா உணர்ந்து ஒருத்தர் சொல்றதை நம்ப மாட்டோம். அப்ப என்ன காரணம்? இதுதான் புத்தி பத்துல மனிதனாக வந்தும் அஜ்ஞானத்துல வாழ்கின்ற வாழ்க்கை முறை, அறிவு பத்த மாட்டேங்குது. அப்ப அறிவு பரிமாணத்துல இன்னும் நம்ம கொஞ்சம் மேல ஏறணும். அப்ப அது அறிவு பரிமாணத்துல உண்மையிலேயே நம்ம ஏறணும்னா அதுக்கு என்னங்க வழின்னு கேட்டா கல்விதான் வழி, வேற வழியே கிடையாது. ஏன்னா மனிதனுக்குத்தான் கல்வி கொடுக்க முடியும், வேற எந்த ஜீவராசிக்கு கல்வி கொடுக்க முடியும்? அப்ப அந்த கல்வியும் எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும்? அத்தியாத்ம ஞான கல்வி, இப்படிப்பட்ட கல்வி, தன்னைத்தான் உணர்கின்ற உயர் பரிமாண கல்வியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தன்னை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா நிறைய பேர் இதுவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்ப இந்த பாடத்திட்டங்களுக்கு எல்லாம் வர்றவங்க, எங்க பிரம்மத்தை உணர்றதுக்கு வெளியிருந்து புற அறிவு தேவை கிடையாதுங்க, அது உள்ள இருக்கிற அக அறிவு, எதுக்கு உட்காந்துக்கிட்டு வேதாந்தத்தை படிச்சுக்கிட்டு வெட்டியா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க, எங்கிட்டயே சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் உபநிஷத் கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, வெளிய அறிவிலேயே இருக்கீங்கம்பாங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் வந்து நமக்கு அறிவை கொடுப்பதற்கு வரல, நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்க வருதுன்னு சொல்லுது. அதான் உண்மை. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இந்த வேத சாஸ்திரங்களை உள்ள போய் ஆராய்ந்து பண்ணி அதை கேட்க கேட்க கேட்க, நான் எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருந்தேன், நான் பஞ்ச கோஷங்கள்ல பாரு என்ன உடம்புன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன், இப்ப இது சொல்லி கொடுத்தது நீ உடம்பு இல்லைன்ட்டு, அப்புறம் நான் வந்து ஒருத்தங்கிட்ட போய் ஒரு சாமியார்கிட்ட உட்காந்து அவன் மூச்சு தான் கடவுள்னு சொல்லிட்டான், அப்ப எப்படிங்க அந்த கடவுளை பாக்குறதுன்னு கேட்டேன், புசு புசுன்னு ஊதுன்ட்டான், நானும் உட்காந்துட்டு முக்கு முக்குன்னு ஊதி எனக்கு லங்ஸ் வீக்கானது தான் மிச்சமாச்சு, அப்புறம் லொக்கு லொக்குன்னு இருமிட்டு டாக்டர்கிட்ட 4 தடவை போயிட்டு வந்தேன், ஒரு நாளும் என்ன நான் பார்க்க முடியல, கடவுளை பார்க்க முடியல. மூச்சை ஊதுறதுனால எப்படியப்பா கடவுள் வருவான்? அப்புறம் நீ கடவுள் உருவத்துல இருக்காருன்ட்டு ஊர் ஊரா கடவுள் கோயில் கோயிலா சுத்தினா எப்படிப்பா கடவுளை பார்க்க முடியும்? அப்ப ஒரு நாளும் இந்த பஞ்ச கோஷங்கள் மூலமா நான் கடவுளை பார்க்கவே முடியல, அப்படித்தான் நான் அழைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த வேத சாஸ்திரம் புரிய வச்சுது, நீ எங்க உடம்புல இருக்க நீக்கத, நீ எங்க மூச்சுல இருக்க தூக்கத, நீ எங்க மனசுல இருக்க அதையும் விடு, அப்படின்னு எல்லாத்தையும் நீக்குனா கடைசியில நான் இருக்கிறது எனக்கு தெரியுது. அப்ப அதுக்குத்தானே இங்க அஜ்ஞானத்தை போக்குகின்ற சாஸ்திரம் இந்த அத்தியாத்ம ஞானம். இது ஞானத்தை கொடுப்பது கிடையாது. இந்த சாஸ்திரம் வந்து ஏதோ பிசிக்ஸ் படிச்சோ அல்லது கெமிஸ்ட்ரி படிச்சோ நம்ம ஒரு ப்ரொஃபஸர் ஆகிற மாதிரி இந்த பாடத்தை படிச்சு நம்ம பெரிய வேதாந்தி ஆகிறது கிடையாது. நம்முடைய அஜ்ஞானம் நீங்கிய உடனே நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன் என்ற சுயம்பிரகாச அறிவு வெளிப்படுகிறது. அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குது, இதே வேதம் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, சூரியனிடத்தில இருந்து வெளிப்படுகின்ற சுயம்பிரகாச ஒளியை தற்காலிகமாக தோன்றுகின்ற மேகக்கூட்டங்கள் மறைப்பதினாலே சூரியன் இல்லை என்று சொல்லிவிடாதே, வந்து போகின்ற வேகங்கள் விலகினால் தானாகவே மீண்டும் சூரியன் தெரிவது போல, என்றென்றும் சுயப்பிரகாச அறிவாக இருக்கின்ற நீ மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கொண்டு உன்னை தெரியவில்லை என்று சொல்லிவிடாதே. நீ உண்மையில் உன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்களை நீக்கிவிட்டு பார், இருப்பது நீ மாத்திரமே, தத்துவமசி அப்படின்னு இங்க மகா வாக்கியம் உபதேசம் பண்ணுதே. அப்ப அதை எடுத்துதானே நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், அதுதானே ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஆழமான தர்க்கத்தை முன் வைக்குது. எப்படி வைக்குதுன்னா, ஆத்மா இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியே தவறு அப்படிங்குது. அஸ்தி தாவத், அது இருக்கிறதா அப்படி நம்ம எதையாவது சந்தேகிக்கலாமா? நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களையே நீங்க சந்தேகம் பண்ண முடியுமா? கேள்வி கேட்குது. நான் இருக்கிறேனான் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டு பாருங்களேன், அவன் சிரிப்பான், நல்லாதானியா இருந்த, இப்ப வந்து எதையும் நான் இருக்கிறேன்னு என்கிட்ட கேட்குற, நீதான்ப்பா இருக்கிற அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அது மாதிரி கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே நான் இருக்கிறேனான்னு கேட்டதுக்கு சமம்ங்கிறார் இவர். இங்க ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி நீ கேட்டீங்கன்னா உன்னையே நீ இருக்கிறாயான்னு கேள்வி கேட்கறது சமம். ஏன்னா நீ தேடுற கடவுளே நீ தானே, உன்னையே நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு எங்க இருக்கிறன்னு தேடிக்கிட்டு தெரியுற, ஒரு நாளும் அப்படி நீ அடைய முடியாது. அதனால நான் இருக்கிறேனா என்ற இதை சந்தேகப்படவே முடியாது. ஏன் என்றால் சந்தேகிக்கின்றவன் கூட அங்கு நிச்சயமாக இருந்தாக வேண்டும். புரியுதுங்களா? நான் இருக்கிறேனான்னு ஒரு கேள்வி கேட்கிறவனே இருந்துகிட்டு தான் கேட்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் ஏங்க நான் இருக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்கறான்னு வச்சுங்க, அவன் என்ன சொல்லுவான்? ஏயா நீ தானே இருந்துகிட்டு நான் இருக்கிறேனான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற, நீ இருக்கிறியாப்பா, நீ இருக்கிறதுனால தானே எங்கிட்ட இந்த கேள்வி கேட்கிற அப்படிங்கிற விஷயத்தை அவன் விளக்குவான் பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப அது மாதிரி ஒருத்தன் வந்து கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்தாலும் கூட, அப்படி இருக்கிறாரான்னு கேட்கிறவன் யாரோ, அப்படி இருக்கிறாரா என்று சந்தேகப்படுபவன் யாரோ, அவன் தான் அந்த கடவுளே. அதை காட்டி கொடுக்குது சாஸ்திரம். ஏன்னா நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே, அது தெரியாம வெளியே ஏதோ அடைய போறேன், அதை பிடிக்க போறேன், இதை பிடிக்க போறேன்ட்டு ஓடுறதெல்லாம் அஜ்ஞானம். அதை நீக்குவதற்கு தான் இந்த ஞானம் தேவைப்படுகிறது. அப்ப இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய உண்மையை வெளிப்படுத்தும். நான் சுயம் பிரகாச சூரிய ஒளி போல அறிவு ஒளி, ஆனால் என் மீது அறியாமை எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அறியாமை எண்ணங்களை நம்ம நீக்கணும், நீக்க மாட்டேங்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன, ஏன் நமக்கு ஆத்மா அனுபவம் ஆக மாட்டேங்குதுன்னா, நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்லயே சிக்கிக்கிட்டு இன்னும் எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது வேதாந்த பாடத்துக்குள்ள வந்து பாடத்தை படிச்சுட்டா மட்டும் போதாது, படிச்ச மறுவினாடி நமக்கு என்ன புரியணும், இங்க எல்லாம் தோற்றம்னு தெரியணுமா வேண்டாமா, ஆனா அதுல ஏதோ முக்கியமா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, அந்த சனி பகவான் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாருங்க, நாளைக்கு நான் சனீஸ்வரன் பார்த்துட்டு வரேன், திருநள்ளாறு போயிட்டு வரேன்னு ஒரு கூட்டம் கிளம்புது. அத்வைத வேதாந்த படிச்சதே தான். அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்ப தன்னை உடம்பாகவும் மனசாகவும் பாவிச்சுக்கிட்டு எனக்கு ஏதோ கிரகம் ஆட்டி படைக்குது, எனக்கு பிரச்சனை பண்ணுது, நான் இங்க போயிட்டு வந்தா நல்லது வரும் அப்படின்னு ஜோசிக்கார் சொல்லிட்டாரு அப்படின்னு, அப்படி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவன் திருப்பியும் அந்த கோயிலுக்கு போறான், சனீஸ் பகவான் கிட்ட வந்து ஒரு வரம் வாங்கிட்டு வர போறான் அப்படின்னா, அப்ப அவனுடைய புரிதல் எப்படி இருக்கும், பரோட்ச ஞானம் தானே, அபரோட்ச ஞானமா எப்படி மாறும். அப்போ தனக்கு வேறோ ஏதோ கடவுள் இருக்கிறார், அல்லது எனக்கு வேறோ ஏதோ ஒரு கிரகம் என்னை தாக்குது, அதனால நான் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிற நம்பிக்கை ஆழமாகும் போது அது நடைமுறைப்படுத்தணும். அது எப்படி நடைமுறைப்படுத்துது, அதுக்கு நான் உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கதை சொல்லுவோம். அதுதான் கற்பக விருட்ச மரம். அப்பா அந்த கற்பக விருட்ச மரத்தடியில ஒருத்தன் போய் படுக்கிறான், படுத்த உடனே அவனுக்கு என்ன டயர்டில் அப்படியே கஷ்டமா இருக்கு, நல்லா காத்து சுகமா இருக்கு, ஒரு பஞ்சனை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஒரு பஞ்சனை வருது திடீர்னு, அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, என்னடா பஞ்சனை இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டா உடனே ஒரு பஞ்சனையே வருதுன்ட்டு அந்த மெத்த மேல ஏறி படுத்துக்கிறான். அப்புறம் நல்லா இருக்கு, ஒரு பொண்ணு கால் எழுத்து விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான், உடனே ஒரு பொண்ணு வந்து கால் எழுத்து விடுறான், அவனுக்கு தாங்க முடியல கொண்டாட்டம். சரி இந்த பொண்ணு கால் எழுத்து விடுறா, பஞ்சனையும் வந்துருச்சு, காத்தும் இதமா இருக்குது, நல்ல அருமையான கிளைமேட்டு, ஆனா கொஞ்சம் பசி இருக்குது, சாப்பிட்டுட்டா நல்லா தூங்கிடலாம்னு நினைக்கிறான். உடனே அறுசுவை உணவு அவன் முன்னாடி வந்து தோன்றுறது, உடனே அந்த அறுசுவை உணவுகளையும் அவன் அருமை அருமைன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றான், பசி மயக்கம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்போ அவனுக்கு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டான், ரிலாக்ஸ் ஆன உடனே அவன் அப்படியே பார்க்குறான், ஒரு பொண்ணு கால் எடுத்துக்கிட்டு இருக்கிறான், நான் பஞ்சனையில் படுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு அறுசுவை உணவுகள் கிடைச்சிது, இதெல்லாம் எப்படி சாத்தியம், ஓ இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்கும் போல் இருக்கேன், அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், திடீர்னு இந்த இடத்துல ஏதாவது புலி வந்து என்னை அடிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறான், உடனே புலி வந்து அவனை அடிச்சு கொண்டுடுது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இப்படி நினைச்சாலும் நடக்கும், அப்படி நினைச்சாலும் நடக்கும், அதுதான் அந்த கற்பக விருட்சத்தினுடைய பெருமை இல்லையா. அந்த கற்பக மரம் இருக்கு இல்லையா, கற்பக விருட்சம்னா விருட்சம்னா மரம், அந்த கற்பக மரத்தினுடைய விஷயம் என்னன்னா கேட்கறதெல்லாம் கொடுக்கும். அது எது கற்பக விருட்சம், அது உங்க மைண்டு தான், உங்க மனசு தான் அந்த கற்பக விருட்சம், இதை தான் சாஸ்திரம் சொல்லுது. அப்ப உங்க மனசு கேட்கறதெல்லாம் கொடுக்கும், ஆனா அப்படி பெறுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அது உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க ஞானம். அப்ப இங்க ஞானம்ங்கிறது என்னன்னா, அஞ்ஞானத்தினால எதையோ ஏத்தி வச்சுக்கிட்டு இந்த கோயில போனா இவர் செய்வாரா, அந்த கோயில போனா அவர் செய்வாரான்னு பாத்துக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன், அதே மாதிரிதான் அவர் செய்வாரு, ஏன்னா மனசு அதை எதிர்பார்க்குது இல்ல. அப்ப சனி பகவான் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பாருன்னு மனசு நினைச்சா கஷ்டத்தை கொடுப்பாரு. காரணம் என்ன, மனசுதானே நினைக்குது சனி பகவான் எனக்கு துயரத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு மனசு நினைக்குது. அப்ப சனி பகவான் துயரத்தை கொடுத்தே தீர்வார், ஏன்னா கற்பக விருட்சம். புரியுதுங்களா, இப்ப விஷயம் புரியுதா, கற்பக விருட்சம்னா மனசு வந்து எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைச்சா கஷ்டத்தை கொடுத்துரும், எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் ஆனந்தமா இருக்கிறேன்னு நினைச்சதுன்னா ஆனந்தத்தை கொடுத்துரும். ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம், மேக்சிமம் நம்ம நெகட்டிவா தான் நினைக்கிறோம், பாசிட்டிவா நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த பாடி மைண்டோட அட்டாச்மெண்ட் கூட நமக்கு வந்து உலக விவகாரங்கள்ல சிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ல இருக்கிறவன் இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்தா இதே பாடி மைண்டை ஆனந்தமா வாழ வைக்கவும் முடியுங்கிற நான் சில ரகசியங்களை சொல்லி கொடுத்து கூட நிறைய பேரால பிடிக்க முடியலையே, நான் என்ன செய்ய முடியும், நம்ம தான் ஊட்டி கொடுத்துட்டோம், ஊட்டி விட்டுட்டோம், நீ கூட எடுத்து சாப்பிடாதப்பா நானே ஊட்டி விடுறவா அப்படின்னு சாப்பாடு எடுத்து பிசைஞ்சு உரண்டை பிடிச்சி வாய்க்குள்ளேயே வச்சுட்டேன், அதை கடிச்சு முழுங்க கஷ்டமா இருக்குங்க, அதையும் நீங்களே செஞ்சிருங்களேங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எப்படி அதை செய்ய முடியும், அது நீங்க தான் கடிச்சு முழுங்கி சாப்பிடணும், அப்படி அந்த அளவுக்கு இங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க மைண்டுங்கிறது கேட்கறதெல்லாம் கொடுக்கும், ஆனா அது நல்லது கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமானா அதுக்கு தெரியாது. அப்ப அது நம்ம கேட்கறது நல்லதா கெட்டதாங்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும், அந்த அறிவை வச்சுதான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ முடியும், அந்த அறிவுக்கு பேர் தான் பகுத்தறிவு. அப்ப அந்த பகுத்தறிவு தான் இங்க எது நல்லது எது கெட்டது எது நித்தியம் எது அநித்தியம்னு புரிஞ்சுக்கும், அப்படி புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க வாழ்க்கை எப்படி வாழணும், தேவையில்லாத விஷயங்கள் ஆசைப்படக்கூடாது. நமக்கு எது வேணுமோ அது நிறைவா வாழணும், போதும், எனக்கு இது கிடைச்சிருக்கு, இதுவே எனக்கு நிம்மதியா இருக்கு, அதுல போனா நான் சிக்கல் மாட்டிக்குவேன், எனக்கு நிம்மதி போயிடும் அப்படின்னு நமக்கு ஒவ்வொன்றையும் நம்ம ஆலோசனை பண்ணி புத்திசாலித்தனமா வாழ்ந்தா அந்த அறிவு அதனால பிரகாசிக்குதுன்னு அர்த்தம். அதே அறிவு தான் அந்த ஊடகத்தை வச்சு உன்னை சரியானபடி வாழ வைக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த சரியான வாழ்க்கையை வாழ்ந்தா நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே துயரம் இருக்காது, வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம், உடம்பு இருக்கிற வரைக்கும் கவலைகள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம வாழ்ந்துட்டு போகலாம். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு தான், தைத்திரிய உபநிஷத்து அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு கர்மா தியரியை பேசிட்டு பிராரப்த கர்மா ஆக்டிவேட் ஆகிடுச்சதுனால நான் இப்படி வாழ்றேன், பாரு நான் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு பிராரப்த கர்மா, அவன் பாருங்க பங்களாவில் இருக்கிற மாதிரி பிராரப்த கர்மா, அவன் பங்களாவில் இருக்கா நான் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப பிச்சைக்காரனும் பணக்காரன் ஆகலாம், அதுக்கு என்ன வழி? அது மனிதனா இருந்தா தான் ஆக முடியும், மிருகம் ஆயிடாது. மிருகத்துக்கு வந்து அது இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி தான் வாழணும், அது வேட்டையாடிதான் வாழணும். அதை உட்கார வச்சு யாரும் சோறு போட மாட்டாங்க. மிருகங்களுக்கு வந்து உட்காந்து சோறு கிடைக்குமா? அதனுடைய வாழ்க்கையை அது சுயமா உழைச்சி தான் வாழ முடியும். ஆனா மனிதன் வந்து உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம், அதுக்கெல்லாம் வழி இருக்கு. அதுதான் புத்திசாலித்தனம். நிறைய பேர் அப்படி ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணி உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றாங்கல்ல, எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க. அதாவது அவங்க ஒரு அமௌண்ட்டை நல்லா ஏர்ன் பண்ணிடுவான், பல கோடி கையில வச்சிருப்பான், அந்த அமௌண்ட்டை வந்து மல்டிபிள் பண்ணுவான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பின்சர் பின் கார்பரேஷன் அப்படி இப்படி எல்லாம் அதை ஃபைனான்ஸ் பண்றத சர்வீஸா மாத்திக்கிறாங்க. பின் சர்வ் அப்படி பேர் கௌரவமா வச்சுக்கிறது, ஃபைனான்ஸ சர்வீஸ் பண்றாராமா, பின் சர்வ். அப்ப இந்த பின் சர்வில என்னன்னா, நீங்க வந்து அவர்கிட்ட 1,00,000 கடன் வாங்கிட்டீங்கன்னா 5 ரூபா வட்டி போட்டுருவாரு, அப்ப மாசம் 5,000 கட்டி ஆகணும். அப்ப அவருக்கு 5,000 ரூபா 1,00,000 உங்ககிட்ட கொடுத்துட்டு மாசமான 5,000 ரூபா அவருக்கு கன்ஃபார்ம். ஆனா அந்த 1,00,000 ரூபா பிசினஸ்ல போட்டு நீங்க 500 ரூபா எடுப்பீங்களாங்கிறதுக்கு நோ கேரண்டி. ஏன்னா அது உங்களுடைய ரிஸ்க், அவருக்கு ரிஸ்கே கிடையாது. அப்ப இதுல யார் புத்திசாலி யார் முட்டாள் நாம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்ப இதுல என்னன்னா, இங்கதான் மெச்சூரிட்டி தேவைப்படுது. அதாவது வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு பகுத்தறிவு பரிமாணத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு எது வேணும் எது வேண்டாம், எது சரி எது தவறு, எப்படி வாழ்ந்தால் சுகம் எப்படி வாழ்ந்தால் துக்கம், உண்மையில் நமக்கு இங்க என்ன தேவை இங்க என்ன தேவை இல்லை அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே விசாரணை பண்றதுக்கான விவேகத்தை யூஸ் பண்ண பண்ண நம்முடைய வாழ்க்கை சுபிச்சமாகும். அங்கதான் நம்முடைய அடிமைத்தனம் நீங்கும். ஆனா நம்ம இந்த பஞ்சகோஷங்களுக்குள்ளேயே அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தன்னை ஆத்மான்னு எப்படி உணர முடியும்? உணர முடியாது. ஏன்னா இங்க ப்ராப்ளமே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பாடி மைண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதை விட்டு நம்மளால வெளியே வர முடியல. அப்ப இது மாதிரி சிக்கல்களை நம்ம நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆத்ம அனுபூதி உண்டாக மாட்டேங்குது, ஆத்ம அனுபவம் உண்டாக மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, நிறைய சந்தேகத்தை எழுப்புறான். அந்த சந்தேகம் படுகின்றவனும் அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் தான் சந்தேகத்தை எழுப்ப முடியும். அப்ப சந்தேகிக்கின்றவன் ஒருத்தன் நிச்சயமாக அங்க இருந்தால்தான் நான் இருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்க முடியும். அப்ப நீ ஆத்மா இல்லை என்று சொன்னால் கூட அந்த விஷயத்தை சொல்வது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மா இல்லை என்று சொல்பவனும் ஆத்மாவின் மூலமாகத்தான் சொல்ல முடியும். அப்ப நான் இல்லை என்று ஒருவன் சொன்னால் அதற்கு பெயர் வந்து சுய விரோதம்னு பேரு, செல்ஃப் கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவோம். அதாவது என்னையே நான் இல்லை என்று மறுப்பது. எப்படி அது புத்திசாலிகள் செய்யற வேலையா? அதாவது நான் இருக்கிறேன்ங்கிறத எவனாவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்ப நம்ம இந்த உடல் அளவுல நான் இல்லை என்று மாற்றி புரிந்து கொள்ளாம நம்ம வந்து இந்த உடல் இல்லை மனம் இல்லைன்னு எந்த அடிப்படையில நீக்கிறோம்? அறிவின் அடிப்படையில இதுல பிடிமானம் இல்லாம நீக்கிறோம். ஆனா உண்மையா நான் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், தூய அறிவாக இருக்கிறேன், அந்த உணர்வு வெளியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு பேர் தான் இங்க சுயம் பிரமாண சித்தி. ஆத்மா தானே அதற்கு தன்னில் தானாய் சான்றாக இருந்து கொண்டு தனக்கு வேறாக வேறு சான்றுகள் தேவையில்லை என்று நிரூபிக்கிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதுக்கான மகா வாக்கியங்கள் தான் அகம் பிரம்மாஸ்மி, அதுதான் சான்று. பிரதிபோத விதிதம், ஒவ்வொரு அறிவிலும் அது தெரிகிறது. இந்த வேத சாஸ்திரம் சொல்லுது, கேன உபநிஷத்துல வருது இந்த வார்த்தை பிரதிபோத விதிதம். பிரதிபோத விதிதம்னா ஒவ்வொரு அறிவிலும் ஒவ்வொரு புத்தியிலும் அது பிரகாசிக்கிறது. இது இது இன்னது என்று பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு பரிமாணத்திலே வந்த மனிதன் இதை பேனா என்று சொல்வதற்கும் அது இருந்தால்தான் பேனான்னு சொல்ல முடியும். இதை பென்சில் என்று சொல்வதற்கும் அந்த பின்னாடி அந்த அறிவு இருந்தால்தான் இதை பென்சில்னு சொல்ல முடியும். அப்ப ஒவ்வொரு புத்தியிலும் பிரகாசிப்பது எதுவோ அதுவே அறிவு, அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம், கடைசியில் அதுவே நீ. ஏன்னா நான் இருப்பதனால்தான் எனக்கு பேனா தெரியுது, நான் இருப்பதனால்தான் எனக்கு பென்சில் தெரியுது, அப்ப என்னை நிரூபிப்பதற்கு இன்னொருத்தன் தேவையில்லை, இன்னொரு சான்று தேவையில்லை என்று இங்க சாஸ்திரம் நிரூபணம் செய்கிறது. அப்ப இங்க வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய உண்மைத்தன்மையை நம்ம உணர்ந்தா போதும். அப்ப இந்த இடத்துல நம்ம 23வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். இங்க என்ன இந்த 23வது ஸ்லோகம் சொல்ல வருதுன்னா, ஒரே லைன்ல சொல்றேன், ஆத்மாவின் இருப்பு விவாதத்திற்கு உட்பட்டது அல்ல, அதை மறுக்க வேண்டுமானால் அதற்கு அதுவே இருந்தால்தான் மறுக்க முடியும், வேற யாரும் அதை மறுக்க முடியாது என்று இங்க வேதாந்த சாஸ்திரம் இந்த 23வது ஸ்லோகத்துல ஆத்மாவை இப்படி நிரூபணம் செய்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இன்றைக்கு நேரம் கருதி 23வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்யலாம். நன்றி. ஓம் தத்சத்.